നിപ്പാട്ടുണ്ട്. இன்றைய சத்சங்கத்தை நாங்கள் தொடங்குவதற்கு எங்களுடன் இருந்து எங்களுக்கு உதவி செய்து இந்த சத்சங்கத்தை நன்றாக கொண்டு வருவதற்கு கிரியா பாபாஜியையும் எங்களுடைய குருமார்களையும் 15 சித்தர்மார்களையும் அழைத்து எங்களுடைய சத்சங்கத்தை தொடங்குவோம். ஆதி காலத்திலே தில்லை திருமூலர் அழகுமலை ராமதேவர் அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர் கமலமுனியாரூர் சோதியரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டுக்குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்திதேவர் நற்றால் காசி நந்திதேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை போவநாதர் பழனிமலை போவநாதர் பழனிமலை போவநாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் செய்தி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர் போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூர் இடைக்காடர் சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே சமாதியில் சேர்ந்தனர் உம்மை காக்கவே அகசியர் கிரியா பாபாஜி பத்ரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோம். இன்று நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய சைவ சித்தாந்த தத்துவத்தை கிரியா யோகத்துடன் ஒப்பிட்டு பார்ப்போம். சைவ சித்தாந்தம் எனப்படுவது மூலாதாரம் ஆன விஷயங்களை கொண்ட ஒரு விஷயம். சிவ தத்துவத்திலிருந்து வந்தது, அதே சிவ தத்துவத்திலிருந்து சிவயோகத்திலிருந்து வந்தது தான் கிரியா யோகம். இந்த கிரியா யோகமானது முழுக்க 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 சைவ சித்தாந்தத்தை அடிப்படையாக வைத்து செய்ய பாபாஜியால் அருளப்பட்டது என்று யோகியார் திட்டவட்டமாக பல இடங்களில் சொல்லியிருக்கின்றார். அவரின் சொல்லிற்கேற்ப நாங்கள் இதனை மேலும் எங்களுடைய சாதனையை வலுவேற்றுவதற்காக அந்த மூல கருத்துக்களை சைவ சித்தாந்தத்திலிருந்து யோகத்துக்கு தேவையான கருத்துக்களை எடுத்து அதை ஆராய்ந்து அலசி அதை எவ்வாறு எங்களுடைய சாதனைக்கு பயன்படும் என்பதை நாங்கள் எடுத்துக்கொள்வதற்காகத்தான் இந்த சத்சங்கங்கள் சைவ சித்தாந்த சத்சங்கம். நாங்கள் இப்போது எங்களுடைய இந்த வகுப்பில் 3 முறை இந்த சைவ சித்தாந்த சத்சங்கத்தை நடத்தியிருக்கின்றோம். இது 4வது முறை. நடத்திய சைவ சித்தாந்த கருத்துக்களை ஒரு முறை மேலோட்டமாக பார்த்து விடுவோம். முதலாவதாக மனத்தை பற்றிய ஒரு சத்சங்கம் செய்திருந்தோம். அது முதலாவது சத்சங்கம். ரெண்டாவதாக எங்களுடைய பதி பசு பாசம் ரெண்டாவதாக எங்களுடைய பதி பசு பாசம் என்ற சத்சங்கத்தை நடத்தியிருந்தோம். அந்த சத்சங்கத்தில் நாங்கள் முதலாவது நிலையான கண்ம வினைகளை பற்றி பார்த்திருந்தோம். அதுக்கடுத்ததாக 3வது சத்சங்கத்தில் பதி பசு பாசம் என்ற அடிப்படையில் மாயா மலமாகிய மாயை பற்றி நன்றாக விரிவாக பார்த்திருந்தோம். இன்று நாங்கள் பார்க்க போவது ஆணவ மலத்தை பற்றியது. அதற்கு நாங்கள் முன்னால் சென்று சில விஷயங்களை பார்த்து ஆணவ மலத்திற்கு வருவோம். இந்த சைவ சித்தாந்த கோட்பாட்டுகளின்படி பதி பசு பாசம் என்ற 3 நிகழ்வுகளிலும்தான் எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய ஆன்மீக விஷயங்கள் அடங்கியிருக்கின்றது. பதி என்றால் இறைவன், பசு என்றால் ஆன்மா, பாசம் என்றால் மும்மலங்கள். இந்த 3 அனாதியானது. 3 முப்பொருள் உண்மை என்று சைவ சித்தாந்தத்தில் விளக்கமாக தந்திருக்கின்றார்கள். இந்த 3 பார்க்கும்போது பதி என்பது கடவுள் நிலை, பசு என்பது ஆன்மா நிலை, பாசம் என்பது மலங்கள். இந்த 3 உண்மையானது என்று சொல்லிவிட்டேன். இதை அனாதியானது என்றும் ஆன்மீக சைவ சித்தாந்தத்தில் சொல்லுகின்றது. அனாதியானது என்பது உண்மையானது. இந்த ஆணவ மலம் என்பது ஒரு இருள் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது இந்த ஆணவ மலத்தினுடைய தோளில் பசுவாகிய எங்களுடைய ஆன்மாவை இறைவனிடமிருந்து முழுமையாக மறைத்து வைத்திருத்தல். அது உண்மையானதாக இருந்தாலும் ஆணவ மலம் மற்றைய பதி பசு மாறி அனாதியாக இருந்தாலும் அதனுடைய தொழிற்பாடு எங்களுடைய ஆன்மாவை இறைவனிடமிருந்து மறைத்து வைத்திருத்தல். ஆனால் இந்த பதியும் பாசமும் அறிவுடைய ஒன்றாகும். பதிக்கும் பாசத்துக்கும் அறிவு நிலை இருக்கின்றது. ஆனால் மலம் என்று சொல்லப்படும் பாசத்துக்கு அறிவு இல்லை. அதான் ஒரே ஒரு வித்தியாசம். மூன்றும் உண்மையாக இருந்தாலும் கடவுளும் ஆன்மாக்களும் அறிவுடையவை, மூன்று மலங்களும் அறிவற்றவை. ஆனால் இந்த ஆணவ மலம் என்று சொல்லப்படுவது மிகவும் இருள் வாய்ந்தது. எங்களை முழுமையாக இறைவனிடம் செல்ல விடாது, இருள் மாதிரி மறைத்து வைத்திருக்கும். இறைவன் எங்களுக்கு தெரியாத நிலையில் வைத்திருப்பது தான் ஆணவ மலம். அப்போ அந்த மலத்தை உருவாக்கிய இறைவன் எங்களுடைய ஆன்மாக்களுக்காக ஒரு நல்ல செயலையும் செய்தார். அதாவது இந்த மலம் இந்த இருளை அகற்றி தன்னுடைய திருவடிக்கு எங்களை எடுத்து செல்வதற்காக கண்மம் மாயை என்று இரண்டு மற்றைய மலங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்த. அதாவது இந்த கண்ம மலத்தினூடாக கர்ம வினைகளை எங்களுக்கு ஆன்மாக்களுக்கு தந்து, அந்த ஒவ்வொரு பிறப்பிலும் ஆன்மாக்களுக்கு கண்ம வினைகள் தரப்பட்டு அந்த கண்ம வினைகள் மூலம் எங்களுடைய ஆன்மாவின் செயல்திறனை கூட்டி அந்த செயல்திறன் மூலமாக ஆணவம் எங்களுக்கு முன்னால் போட்டிருக்கும் இருட்டை மெது மெதுவாக அகற்றி அந்த முழுமையாக அந்த இருள் அகற்றும் வரை அந்த கண்ம வினைகளை எங்களுடன் வைத்திருந்து எங்களை கொண்டு அந்த கண்ம வினைகளை முழுமையாக அகற்றும் போது நாங்கள் செயல் செய்கின்றோம். வினை என்பது செயல். இந்த செயலை நாங்கள் வினை செயலை நாங்கள் செய்து அனுபவித்து செய்தில்லை அனுபவித்து மேலும் வினைகள் இந்த பிறப்பில் இல்லாதவாறு வாழ்ந்து இந்த இருளை அகற்றி தன்னுடைய திருவடிக்கு எங்களை எடுக்கப்பதுதான் இறைவனுடைய ஒரு நோக்கம். அதுக்காக இதெல்லாம் நாங்கள் பழைய வகுப்பில் பார்த்துவிட்டோம். நாளை முழுவதுமாக நான் எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு முறை பார்க்க போகின்றேன் உங்களுடன். நாளையான் சத்சங்கம் மிகவும் இம்பார்ட்டனானது, முக்கியமானது. ஆனால் இன்று தொட்டுவிட்டு போகின்றேன் நாங்கள் படித்ததை. அதே போல் இந்த மாயா மலத்திலிருந்து இந்த உலகம், உலகில் இருக்கிற பொருட்கள், மனிதருக்கு தேவையான எல்லா வசதிகளையும் மாயா மலத்திலிருந்து இறைவன் அருளி இந்த உலகியலில் எங்களுடன் இந்த கண்ம வினைகளையும் சேர்த்து எங்களை இந்த உலகத்தில் வாழ வைத்து நாங்கள் வாழும் விதத்திலிருந்து அவற்றிலிருந்து விடுபட்டு முழுமையாக விடும்படும் நேரம் நாங்கள் ஆன்ம ஈடேற்றத்தை அடையக்கூடியதாக இந்த உலகத்தையும் எங்களையும் பாசங்களையும் எல்லாவற்றையும் படைத்து இந்த விளையாட்டை நடத்தி கொண்டிருக்கின்றார். அதில் இந்த விளையாட்டின் போது இந்த ஆணவ மலத்தை அகற்றுவதற்கு அவர் பாவிக்கும் யுக்தி இந்த செயல்திறன் கண் கர்ம வினைகளை எங்களுக்கு தந்து அதன் மூலம் எங்களுடைய ஆன்மாவை செயல்திறனாக்கி அதை விரட்டுகின்ற ஆணவத்தை அதற்கு மாயா சக்திகளை பாவிக்கின்றார் எங்களுக்கு தேவையான வசதிகளை செய்து தருவதற்கு. ஆனால் இங்கே நாங்கள் இப்போது ஒருக்கா யோகத்தை கொண்டு வருவோம் இந்த இடத்திற்கு. யோகத்தை கொண்டு வந்து பார்க்கும்போது இப்போது எல்லோருக்கும் நிச்சயமாக இந்த அடித்தள உண்மை தெரிந்திருக்கும். இந்த மூன்று மலங்களையும் நீங்கள் அனுபவித்தே ஆக வேண்டும். அதாவது கண்மம் மாயையை உங்களுக்கு சார்பாக அனுபவித்து ஆணவ மலத்தின் இருட்டில் இருந்து நீங்கள் அகன்று இறைவனை நோக்கி சென்று அடைவதே உங்களுடைய ஆன்ம ஈடேற்றம். அப்போது இந்த கண்மம் மாயை மலங்களிலிருந்து உங்களுக்கு உலகத்தில் உங்களுக்கு வாழுவதற்கு இந்த பிறப்பில் தரப்பட்டிருக்கும் எல்லா விஷயத்தையும் சாதாரண பாமர மக்கள், 90 விதமான மக்கள் என்று சொல்லலாம் ஓரளவு இந்த உலகத்தில், அவையெல்லாம் உங்களுக்காகவே தரப்பட்டது, அது உங்களுடையது என்று நினைத்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஓட்டி எழுந்தோம், வேலை செய்தோம், சாப்பிட்டோம், படுத்தோம், இறந்தோம் என்று வாழ்க்கையை முடிக்கின்றார்கள். அவர்கள் அந்த மாயையிலும் அந்த வினைகளிலேயும் இருக்கும்போது அவர்கள் தாங்கள் என்ன செய்கின்றார்கள் என்பதை புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படியும் வாழலாம். அப்படியானவர்கள் இந்த உலகத்தில் பல நூறு புறப்பக்கள் எடுத்துத்தான் இறுதியாக அந்த விஷயத்தை அந்த ஆன்மா உணரும் போது அதை நோக்கி சென்று ஆன்ம ஈடேற்றம் அடைவார்கள். அப்போது அந்த உங்களுடைய ஆணவ மலத்தை அகற்றுவதற்காக தந்த நல்வினைகள் தீவினைகளை நீங்கள் அனுபவிப்பதும் பழைய புறப்புகளிலிருந்து கொண்டு வந்ததுகளை இனி இந்த புறப்பில் நீங்கள் நல்வினைகள் தீவினைகளை ஏற்றுக்கொள்வதும் இந்த இவற்றை அனுபவிப்பதற்கு உங்களுக்கு தந்திருக்கும் உலகியல் பொருட்களில் உங்களுடைய மயக்க நிலையில் அதுக்குள் விழுந்திருப்பதும் 90% ஆக்களுக்கு பொருந்துகின்றன. ஆனால் இந்த புறப்பில் நீங்கள் முற்புறப்பில் செய்த புண்ணியம் காரணமாக, முற்புறப்பில் செய்த நன்மை காரணமாக யாருக்கு இந்த யோக வாழ்க்கை அமைந்திருக்கின்றதோ அந்த வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைத்த வாழ்க்கை ஒரு அபூர்வமான வாழ்க்கை. அது உங்களுக்கு எதிர்பாராத விதமாக கிடைக்கவில்லை, உங்களுடைய பூர்வ புண்ணியத்தால் கிடைத்திருக்கின்றது. பழைய புறப்புகளில் நீங்கள் செய்த புண்ணியங்களால் அந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு இந்த வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்றது. அப்படி கிடைத்தால் கூட அதை கூட மாயை வந்து மறைத்து உங்களுடைய உலகியல் வாழ்க்கையிலும் உங்களுக்கு இஷ்டப்பட்ட வேறு வாழ்க்கைகளிலும் உங்களுடைய வாழ்க்கையை நடத்தி முடித்து உங்களை இந்த உலகத்திலிருந்து இந்த புறப்பிலிருந்து அகற்றி விடுகின்றது. அதாவது உங்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை நீங்கள் நழுவ விடுகின்றீர்கள். அதற்கு நீங்கள்தான் காரணம் என்றில்லை, அந்த மாயா சக்தி உங்களை மயக்க நிலையில் வைத்து அந்த தொழிலை புரிகின்றது. ஆகவே யோகத்திற்கு வந்தவர்கள் நீங்கள் அந்த மயக்க நிலைக்கு அகப்பட தேவையில்லை. இந்த ஆன்ம தத்துவங்கள், இந்த சைவ சித்தாந்தத்தின் மூலம் இப்போது உங்களுக்கு நான் எடுத்துத்தரும் சுருக்கமான ஆன்ம தத்துவங்களை நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டால் அது உங்களுடைய சாதனைக்கு மிகவும் உற்சாகப்படுத்தி நீங்கள் உங்களுடைய உலகியல் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இந்த மாயை கண்மம் என்பவற்றிற்கு அமிழ்த்துப்படாது, அவற்றை உபயோகிக்கத்தான் நிச்சயமாக வேண்டும். ஏனென்றால் அவற்றை உபயோகித்து உங்களுடைய ஆன்மாவின் செயல்திறனை கூட்டினால்தான் ஆணவத்தை உங்களால் விரட்டி அடிக்க முடியும். என்றபடியால் நீங்கள் ஆணவம் இல்லை, சாரி, கண்மத்துக்கு நான் வரமாட்டேன், ஒரு வினைகளும் செய்ய மாட்டேன், அல்லது மாயா உலகத்தில் வாழ மாட்டேன் என்று வாயால் சொல்லி போட்டு இருப்பது அல்ல செயல். அவற்றில் நீங்கள் வாழ வேண்டும், வினைகளை அனுபவிக்க வேண்டும், கொண்டந்த வினைகளை இனி புதிய வினைகள் செய்யாது தப்ப வேண்டும். சொன்ன முறைப்படி அதை பற்றி ஆராய்ந்து விட்டோம். அதாவது நல்வினைகள் எல்லாம் செய்யும் போது அதை கடவுளிடத்தில் பாபாஜி இடத்தில் விட்டு, தீவினைகளை செய்யும் போது அதற்கு நீங்கள் பொறுப்பேற்று அந்த தீவினைகளை குறைத்து அந்த தீவினைகளையும் வெல்ல வேண்டுமென்றால் வினைகளில் சொன்ன முறைப்படி நீங்கள் உங்களுடைய பஞ்சமா பாதகங்கள் அல்லது இமயம் நியமத்தில் கூறியப்பட்ட வாழ்க்கை எளிய வாழ்க்கையை வாழ்ந்து அந்த நிலையை நீங்கள் குறைக்கலாம். கண்ம வினைகளிலிருந்து மெது மெதுவாக விடுபடலாம். அதேபோல் மாயா சக்தியால் உங்களுக்கு தரப்பட்ட முழு வாழ்க்கையை எதையும் உங்களுடையது இல்லை என்று நினைத்து எல்லாம் உங்களுக்காக இந்த வாழ்க்கையில் வாழ்வதற்கு தரப்பட்டதே தவிர ஒன்றுக்கும் நீங்கள் உரிமை இல்லை என்ற ஃபண்டமெண்டல், அதாவது இந்த மூல தத்துவத்தை சைவ சித்தாந்தத்திலிருந்து உணர்வீர்களாக இருந்தால் நீங்கள் ஆன்ம ஈடேற்றத்தை நோக்கி போவது, உங்களுடைய சாதனை வெற்றியடைவது துரிதமாகி கொண்டு வரும். அதை இன்னும் கொஞ்சம் மேலாக பார்த்தால் எங்களுடைய கிரியா யோகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது என்றால், இந்த உளவு சைவ சித்தாந்த விரிவான மூல கருத்துக்கள் எல்லாவற்றையும் பாபாஜி அந்த நான்கு தாரகை வேடுகளான அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதி என்பதில் அடக்கி வைத்து அதன்படி உங்களை வாழச் சொல்லுகின்றார். அதை வாழும்போது இந்த ஆன்ம சைவ சித்தாந்த ஆன்ம தத்துவத்தில் தந்த விஷயங்கள் எல்லாம் அதற்குள் அடங்குகின்றது. அதை அவர் ஒரு தொகுப்பாக எளிய முறையில் தந்திருக்கின்றார். அதனுடைய ஆழ்ந்த தத்துவத்தை தான் நாங்கள் இப்போது ஒவ்வொன்றொன்றாக பார்க்க போகின்றோம் இன்னும் சில வாரங்களுக்கு. என்றபடியால் இந்த தத்துவங்கள், சைவ சித்தாந்த தத்துவங்கள் எல்லாம் கிரியா யோகத்தில் சொல்லப்பட்டவை. கிரியா யோகத்தில் என்ன மாதிரி இதை இன்னொரு ஒரு சொல் மூலம் பாபாஜி சொல்லியிருக்கின்றார் என்றால், வாய்ஸ் ஆஃப் பாபாஜி, நீங்கள் எந்த நிலையில் வாழ்ந்தாலும் ரெண்டு விஷயத்தை கவனிக்க சொல்கின்றார். இந்த ரெண்டு விஷயத்தையும் நாங்கள் சொன்ன இந்த வினைகள், மாயைகள், ஆணவங்களிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கின்றது. அதாவது, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நிகழ்காலத்தில் வாழுங்கள். இறந்த காலத்தை பற்றியோ எதிர்காலத்தை பற்றியோ நீங்கள் நினைக்க வேண்டாம். என்றபடியால் நீங்கள் நிகழ்காலத்தில் வாழ வேண்டும். என்னுடைய நிகழ்காலத்தில் வாழ்வீர்களாக இருந்தால் இந்த தத்துவங்கள் அடிப்படையில் உங்களுடைய சாதனை பயிற்சி மேல் நோக்கி போகும். அதை விட அது ஒரு 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 விஷயம் பாபாஜியால் சுருக்கமாக தரப்பட்ட விஷயம். ரெண்டாவது விஷயம் சொல்லுகின்றார், நீங்கள் எந்த விஷயத்தை செய்தாலும் கிரியா யோகா முறைப்படி அந்த சொல்லு அவர் பாவிக்கும் சொல்லு அதில் சாட்சியாக இருங்கள் என்று சொல்லுகின்றார். ஆங்கிலத்தில் விட்னஸ் என்று சொல்லுவோம். அந்த சாட்சி நிலையைத்தான் சைவ சித்தாந்தத்தில் நீங்கள் ஒவ்வொன்றையும் பற்றில்லாமல் பற்றற்று வர வேண்டும் என்பதை சொல்லுகின்றது. வினைகளாகவும் இருக்கலாம், மாயைகளாகவும் இருக்கலாம், எல்லாவற்றிலுமிருந்து பற்றற்று வர வேண்டும் என்று. அந்த சாட்சி நிலை என்றால் என்ன? கிரியா யோகத்தில் சொல்லப்படும் ஒரு வசனத்திலே, ஒரு வேர்டிலேயே, ஒரு சொல்லிலேயே சொல்லப்படும் சாட்சி நிலை என்பது உங்களுடைய ஆன்மா நடக்கும் விஷயத்தை ரெண்டு முறையில் அணுக வேண்டும் என்று பாபாஜி சொல்லுகின்றார். ஒன்று, செயல் நடப்பதை, அது நடக்கிற செயலை ஆன்மா ஒன்றும் செய்துவிட முடியாது. அது உங்களுடைய பொறியியலுக்கு ஏற்ற மாதிரி அது நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் அந்த நடக்கும் விஷயங்கள் எல்லாற்றையும் இந்த சைவ சித்தாந்தத்தில் சொன்ன மாதிரி பாபாஜி சைவ சித்தாந்தத்தில் இருந்து வந்த கிரியா யோகத்தில் என்ன சொல்லுகின்றார் என்றால், நடக்கும் விஷயம் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கத்தான் போகின்றது. அந்த விஷயங்கள் ஒன்றுக்கும் உங்களை நீங்கள் ஈடுபடுத்தி கொள்ளாமல், உங்களை என்று சொல்வது உங்களுடைய ஆன்மாவை, சாட்சி நிலையிலிருந்து பார்க்க பழகுங்கள். அதாவது விட்னஸ்ட், நடக்கின்ற விஷயங்கள் வழியாக நடந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் ஆன்ம நிலையில் இருந்து கொண்டு அதை நடக்க விடுறதும் நீங்கள்தான், அதை பார்க்கிறதும் நீங்கள்தான். அப்போ அது நடந்து கொண்டிருப்பதை நீங்கள் ஆன்மாவிலிருந்து அவதானித்து கொண்டிருக்கின்றீர்கள். அதைத்தான் இன்னொரு வேடி சொல்ல போனால், நீங்கள் அதை தியானம் என்றும் சொல்லலாம், அல்லது உங்களுடைய எண்ண குவியல், உங்களுடைய மனம் அல்லது உங்களுடைய ஆன்மாவை அந்த விஷயத்தில் இருந்து அப்புறப்படுத்தி அதை அலசி பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் என்ன நடக்கின்றது என்று. அப்போதுதான் நீங்கள் அந்த பற்றற்ற நிலைக்கு போகலாம் என்று பாபாஜி கூறுகின்றார். அதைத்தான் சைவ சித்தாந்தத்திலும் பதி பசு பாசம் என்ற முறையில் பல இடங்களில் சைவ சித்தாந்த கோட்பாடுகளில் அதை விளக்கம் கொடுக்கின்றார்கள். ஆகவே இந்த சைவ சித்தாந்த கொள்கைப்படி பதி பசு பாசம், பாசத்தில் ஆணவம் கண்மம் மாயை மும்மலங்கள், அந்த மலங்களில் கண்மம் எண்ணத்திற்காக பாவிக்கப்படுகின்றது, மாயா சக்தி எண்ணத்தில் பாவிக்கப்படுகின்றது. இந்த ரெண்டையும் வைத்து எப்படி ஆணவத்தை நாங்கள் வெல்வது என்று இருக்கின்றது. அதே போல இந்த ஆணவம் பல இடங்களில் பல வடிவங்களில் இருக்கின்றது. அதாவது இந்த ஆணவ மலம் மூன்றாக செயல்படுகின்றது என்று சொல்லுகின்றார்கள். ஒன்று சுத்த நிலை என்று சொல்லுகின்றார்கள். சுத்த நிலையில் ஆணவம் இருக்கின்றது என்று, அதுக்கு வருவோம் சிறிது விளக்கமாக. மற்றது சகல நிலை என்று சொல்லுகின்றார்கள். அது பசுவுடன் இருந்து ஆன்மாவுடன் இருந்து சகல நிலைகளில் சகல நிலையில் அந்த ஆணவம் தொழிற்படுகின்றது. பாசங்களோடு இருந்து கேவல நிலை என்ற ஒரு வசன ஒரு சொல்லை பாவிக்கின்றார்கள். கேவல நிலையில் இருந்து ஆணவம் கண்மம் மாயை மலங்களில் ஆணவம் இருக்கின்றது. அப்போது இங்கே ஒரு கேள்வி வருகின்றது, ஆணவம் என்பது ஆணவம் என்பது மூன்று மலங்கள் பாசத்தில் அடங்கி இருப்பதொன்று, அதற்கு நடுவில் இருப்பது பசு, அதை தள்ளி இருப்பது பாசம், பதி கடவுள். அப்போது இந்த ஆணவ மலத்தின் ஆதிக்கம் நிச்சயமாக கடவுளிடத்தில் வர முடியாது. ஏனென்றால் கடவுள் என்பது பரம்பொருள், சுப்ரீம் ஓ யூனிவர்ஸ். அப்போ இந்த ஆணவ மலத்துக்கு மலங்களுக்குரிய தொடர்பு பசுவுடன் மாத்திரம்தான். ஆனால் நீங்கள் இந்த மும்மலங்களையும் வென்று உங்களுடைய இறை நிலைக்கு போகும்போது, பாபாஜியிடம் போகும்போது, யோக பயிற்சி மூலமாகவும் இந்த சைவ சித்தாந்த மூல கருத்துக்கள் மூலமாகவும் நீங்கள் அதை நோக்கி செல்லும்போது, இறுதியில் கூட சைவ சித்தாந்த கோட்பாட்டின்படி இந்த ஆணவம் என்ற சொல்லு, அதாவது அந்த நிலை, இறுதி நிலையில் கூட நீங்கள் கடவுளிடம் நாங்கள் போகும்போது கூட அந்த ஆணவம் என்பது எங்களுடன் சேர்ந்து இருக்கின்றது என்று சைவ சித்தாந்தம் கூறுகின்றது. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம், அதாவது அந்த இறுதி நிலையில் நாங்கள் ஈடேற்றத்தில் இருக்கும் போது எங்களுடன் கடைசியாக இருக்கும் ஆணவ நிலை சேர்ந்திருக்கின்றது என்று சொல்வதை சைவ சித்தாந்தம் அழகாக விளங்கப்படுத்துகின்றது. அந்த நிலையை செயலற்ற ஆணவம் என்று சொல்லுகின்றது, அதாவது ஆங்கிலத்தில் டெத் ஸ்னேக். ஆணவம் என்ற ஒரு உண்மை பொருள் பசுவுடன் சேர்ந்திருக்கின்றது இறை நிலைக்கு கிட்ட, ஆனால் அந்த இடத்துக்கு ஆணவம் போக முடியாது. எப்படியான ஆணவம் போக முடியாது என்று சைவ சித்தாந்தம் சொல்லுகின்றது என்றால், முழுமையான ஆணவம் போக முடியாது. ஆனால் ஆணவம் இல்லை என்று நீங்கள் சொல்ல முடியாது. ஆணவம் என்றது அந்த நிலையில் கூட இருக்கின்றது, ஆனால் செயலற்று போய் இறந்த நிலையில் இருக்கின்றது. அது சைவ சித்தாந்தம் அதை அழகாக சொல்லி இருக்கின்றது, அந்த உட்பொருளை விளங்கப்படுத்துவதற்காக. என்றபடியால் எங்களுடைய ஆன்ம ஈடேற்றத்தில் நாங்கள் பாசங்களை விட்டு விலகி இறை நிலையை நோக்கி போவதுதான் எங்களுடைய கிரியா யோகா மார்க்கம். அதை பல விதங்களில் கடைசி வகுப்புகளில் பார்த்திருக்கின்றோம். அந்த நிலைகள் படி, அந்த முறைப்படி அந்த நாங்கள் பயிற்சிகளை செய்து அந்த நிலைக்கு போக வேண்டும், போவோம். அதற்கு இந்த சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்ட அடிப்படை கருத்துக்களை ஆராய்வோம். நாளையான் வகுப்பில் இந்த முழுவதுமாக நாங்கள் கடைசி 2 அல்லது 3 அல்லது 4 வகுப்புகளில் கதைத்த விஷயத்தை உங்களுக்கு இன்னொரு முறை உங்களுக்கு அது புரியும்படி எல்லாவற்றையும் தொகுத்து, இது என்ன மாதிரி இந்த அமைப்பு இருக்கின்றது, இது என்ன மாதிரி வேலை செய்கின்றது என்பதை பார்ப்போம். அதற்கு பிறகு சைவ சித்தாந்தத்தில் இருக்கும் இன்னும் சில தகவல்கள், உங்களுடைய சாதனைக்கு உதவும் தகவல்களை ஒவ்வொன்றொன்றாக சேகரித்து அதை பற்றி அலசி ஆராய்வோம் என்று சொல்லி, இன்றைய சத்சங்கத்தை இத்துடன் முடித்து கேள்வி பதில்களுக்கு உங்களை அழைத்து செல்கின்றேன். பாபாஜி, பதினெண் சித்தர்மார்கள், குருமார்களின் உதவியுடன் எங்களுடைய கேள்வி வினா விடை பகுதிக்கு நாங்கள் இப்போது வருவோம். ஓம் கிரியா.